கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. ஐந்தாம் அத்தியாயம். இரவில் சென்ற பல்லக்கு. பார்த்திபேந்திர பல்லவனின் உடல் நடுங்கியது. அவன் உள்ளத்தில் இதற்கு முன்பு எப்போதும் ஏற்படாத படபடப்பு ஏற்பட்டது. அந்த மாளிகையின் கூடத்தில் இருந்த விளக்குகளின் சுடுத்தெறி கொண்டு உடலின் அங்கங்களை எல்லாம் யாரோ தீய்ப்பது போல் தோன்றியது. அந்த ஓலையில் அவன் நடுங்கும் அளவுக்கு செய்தி எதுவுமில்லை என்றாலும் அவன் மனம் ஏனோ சஞ்சலப்பட்டது. ஏமாற்றத்தால் ஏற்பட்ட வருத்தம் மீறி வீரநாராயணன் மீது ஆத்திரமாக மாறியது. ஓலை மாறாட்டம் ஏற்பட்டு அருண்மொழியின் ஓலையை கொடுப்பதற்கு பதிலாக தான் எப்போதோ எழுதி வைத்திருந்த காதல் காவிய ஓலையை இளைய பிராட்டியிடம் நீட்டிவிட்டது கூட அவனுக்கு வருத்தத்தை அளிக்கவில்லை. தான் நழுவவிட்ட ஓலையை வீரநாராயணன் சமயத்தில் கொண்டு வந்து குந்தவையிடம் கொடுத்து சோக நாடகத்தின் சிகரமாக்கியதுதான் பார்த்திபேந்திரனுக்கு தாங்க முடிய ஆத்திரத்தை அளித்தது. அருண்மொழி தேவர் வரப்போகின்றார் என்ற செய்தி நாடு நகரமெல்லாம் பரவியதற்கு காரணம் அதற்கு முன்பு நாகைப்பட்டினத்தில் வந்து இறங்கிய வணிகர்கள்தான். அப்படியும் அருண்மொழிவர்மரின் மரக்கலம் நாகையை அடைய இரு திங்கட்கு மேலாகும் என்று அவர்களில் சிலர் கூறினர். காற்று இப்போது சாதகமாக அடிப்பதில்லை, அதனால் மரக்கலத்தின் போக்கை நிர்ணயிக்க முடிவதில்லை என்று அவர்கள் கூறினர். இவற்றையெல்லாம் அறிந்த பார்த்திபேந்திரன் நாகைப்பட்டினத்திற்கே வந்தான். வேறு ஏதாவது செய்தி கிடைக்கின்றதா என்று அங்கு சுற்றி வட்டமிட்டான். துறையில் இருக்கும் வணிகர்களை சந்தித்து பேசினான். ஒரு நாள் வெகு தொலைவில் இருந்து வந்த நாவாயில் இருந்து முதுபெரும் வணிகர்கள் சிலர் இறங்கினர். அவர்கள் தமிழ் திருநாட்டின் பல பகுதியினர். அவர்கள் தாய் நாட்டை விட்டு அயல் நாடுகளுக்கு சென்று பல ஆண்டுகள் ஆக இருந்தன. போதுமான செல்வத்தை அவர்கள் சேர்த்திருந்தனர். தாய் திருநாட்டை காண வேண்டும் என்ற ஆவல் அவர்களுக்கு எழுந்தது. தங்கள் உடைய புதல்வர்கள் வளர்ந்து வாலிபர்களாக இருப்பார்கள் என்று அவர்கள் கனவு கண்டனர். புதல்வியர்கள் மன வயதினை அடைந்து திருமண நன்னாளை எதிர்நோக்கி காத்திருப்பர் என்று அவர்கள் எண்ணமிட்டனர். அதனால் விரைந்து தாயகம் திரும்ப முனைந்தனர். அப்படி அவர்கள் சீன நாட்டினின்று திரும்பி வந்தபோது காற்று சாதகமாக அடிக்காததால் செண்பகத்தீவில் சிறிது காலம் தங்கினர். அங்குதான் அருண்மொழிவர்மரை சந்தித்தனர். அருண்மொழி என்று அவர்களுக்கு முதலில் தெரியாது. வணிகர்களில் முதுமை பிராயத்தினரான ஒருவர் மட்டும் கம்பீர தோற்றத்தினரான அருண்மொழியை கண்டு ஐயம் கொண்டார். அவரது அகன்ற நெற்றியையும் சிவந்த உதடுகளையும் கண்டு அவர் மனத்தில் இன்னார் என்று உருவகப்படுத்திக் கொண்டார். தன் மனத்தில் எழுந்த சந்தேகத்தை மற்றவர்களிடம் தெரிவித்தார். அந்த சமயம் அருண்மொழிவர்மர் செண்பகத்தீவில் மரக்கலங்கள் கட்டும் இடத்தில் நின்றவாறு யாருடனோ பேசிக் கொண்டிருந்தார். வணிகர்கள் அவரிடம் நெருங்கினர். தங்கள் மனத்தில் எழுந்த சந்தேகத்தை போக்கிக் கொள்ள அவரிடமே விசாரித்தனர். அருண்மொழி முதலில் தன்னை இன்னார் என்று தெரிவிக்க விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் அன்போடு கேட்கும் போது அவர் மறுக்க விரும்பவில்லை. தாயகம் திரும்பும் வணிகர்களிடம் சோழ நாட்டை பற்றி விசாரித்தார். அந்த நாட்டின் அரசு குடும்பத்தினரின் நலன் பற்றி வினவினார். அவர்கள் எப்படி அறிவர்? அவர்கள் தாம் சுந்தர சோழர் ஆட்சி காலத்திலேயே அயல் நாடு சென்று விட்டவர்கள் ஆயிற்றே.
இளவரசரே, எங்களுக்கு எப்படி தெரியும்? சோழ நாட்டை விட்டு நாங்கள் கிளம்பும் போது தங்களுக்கு 12 வயது இருக்கலாம். காயாரோகண ஈசர் கோயிலின் திருப்பணியை காண தங்கள் பாட்டியார் செம்பியன் மாதேவியார் தங்களோடு வந்திருந்தார்கள். தங்களோடு தங்கள் சகோதரி குந்தவையும் வந்திருந்தார். அப்பொழுது தங்களை நாங்கள் கண்டோம். அந்த நினைவில்தான் நாங்கள் மீண்டும் தங்களை அடையாளம் காண முடிந்தது. தாங்கள் இங்கு வருகை தந்திருப்பதன் நோக்கம் நாங்கள் அறிவது முறை என்றால் எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களிடம் சோழ நாட்டு நலன் வினவுவதை பார்த்தால் தாங்களும் சோழ நாட்டினின்று புறப்பட்டு வெகு காலம் ஆகிறதோ என்று என்ன தோன்றுகிறது. ஒரே இரண்டு நிலையில் எங்கள் மனம் வேற்றுலக செய்தியில் இருக்கிறது அரசே என்றனர். அவர்கள் பேசும் போது அருண்மொழிவர்மர் எங்கோ சிந்தனையில் ஆழ்ந்த வண்ணம் இருந்தார். தமக்கை குந்தவை பிராட்டியை பற்றி பேசிய போது அவர் சிந்தனை கலைந்தது. தான் நாடு திரும்பும் நாளை குறிப்பிட்டு தமக்கைக்கு செய்தி அனுப்புவது பற்றி முடிவு செய்தார். அப்போதே ஓலையும் எழுத்தாணையும் கொண்டு தன் நலம் எழுதி அவர்கள் நலம் கேட்டு முத்திரையிட்டு முதியவரிடம் அளித்தார். தம் தமக்கையிடம் அந்த ஓலையை சேர்ப்பிக்க சொல்லி கேட்டுக்கொண்டார். நாகைப்பட்டினத்தில் அந்த நாவாய் வந்து இறங்கியது. பண்டங்களை இறக்கும் பொறுப்பை பணியாட்களிடம் விட்டுவிட்டு அந்த வணிகர்கள் களைப்போடு விடுதியை அடைந்தனர். அவர்கள் வந்து இறங்கியிருக்கும் செய்தியையும் அவர்கள் பேசிக் கொள்வதையும் ஒற்றர்கள் மூலம் அறிந்த பார்த்திபேந்திரன் அந்த விடுதிக்கு விரைந்தார். வணிகர்களுக்கு நாகைப்பட்டின தோற்றமே வியப்பை அளித்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கடல் ஏற்றத்தால் கடல் ஊருக்குள் பரவியிருந்தது. சூளாமணி விகாரம் பொலிவிழந்து காணப்பட்டது. விடுதி தலைவரோடு அவர்கள் நாட்டு வளப்பழத்தை பற்றி பேச முற்படும் முன் பார்த்திபேந்திரன் வீரர்களோடு அங்கு வந்தான். அருண்மொழிவர்மரிடம் இருந்து அவர்கள் கொணர்ந்திருக்கும் ஓலையை தருமாறு கேட்டான். முதலில் முதிய வணிகர் மறுத்தார். சோழ சாம்ராஜ்யத்தின் படைத்தலைவன் பார்த்திபேந்திரன் என்று அவர் அவனை பற்றி அறிந்தவுடன் ஓலையை கொடுத்தார். பத்திரமாக அதை இளைய பிராட்டியிடம் சேர்க்கும்படி கேட்டுக்கொண்டார். அதை பற்றி கவலைய வேண்டாம் பெரியவரே, பிராட்டியார் காஞ்சியில் இருக்கின்றார்கள். அவர்களிடம் ஓலை உடனே போய் சேர வேண்டுமானால் அதை எம்மிடம் ஒப்படைப்பதே நல்லது. இல்லை என்றால் இங்கிருந்து நீங்கள் காஞ்சிக்கு செல்வதற்கு நாட்கள் பல ஆகலாம். தேவியாரும் தன் இளவலிடமிருந்து செய்தி ஏதும் வராமல் இயங்கி இருக்கின்றார்கள் என்று கனிவாக பேசினான். அவன் கண்களிலே பரிவு மிகுந்திருந்தது. முதியவரிடம் இனிமையாக பேசும் போது ஓலையை எடுத்துக்கொண்டு குந்தவை பிராட்டியை சந்திக்க போகின்றோம் என்ற இன்ப நினைவு நிறைந்திருந்தது. மிகுந்த யோசனையின் பேரில் முதிய வணிகர் ஓலையை கொடுத்தார். அதனோடு அவர் ஒன்று கேட்டுக்கொண்டார். ஐயா, இந்த ஓலையை பிராட்டியாரிடம் சேர்ப்பித்து விடுங்கள். ஆனால் தலைவரே, ஒன்று உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். இந்த நாட்டு இளவரசர் ஓலையை எங்களிடம் கொடுத்து அனுப்புவதன் மூலம் எங்கள் நல் எண்ணத்தை நம்பினார். எங்கள் நற்செய்கையில் நம்பிக்கை கொண்டார். சோழ நாட்டு வணிகர்கள் நேர்மை மிகுந்தவர்கள், சொன்ன சொல்லை தவறாதவர்கள். இதை நாங்களே கொண்டு தருவதுதான் முறை. ஆனால் தாங்கள் சொல்வதில் நியாயம் இருக்கிறது. சோழ நாட்டின் மிக பொறுப்பு வாய்ந்த பதவி வகிக்கும் தாங்கள் சொல்வதை ஏற்று தங்களிடம் கொடுக்கின்றோம். ஆனால் இந்த ஓலையை எக்காரணம் கொண்டும் தாங்கள் படிக்கக் கூடாது. தங்களின் உறுதுணையான வீர வாழ் மேல் ஆணையாக தங்கள் அதை வேறு எவர் கையிலும் சிக்கிவிடாமல் இளைய பிரார்த்தியாரிடம் சேர்ப்பித்து விடுங்கள். நாங்கள் இப்படி கூறுவதற்கு எங்களை பொறுத்தருள வேண்டும். பார்த்திவேந்திரன் அப்படியே செய்வதாக வாக்களித்தான். ஓலையில் உள்ள செய்தியை படிப்பதை விட அந்த ஓலையை குந்தவையிடம் சேர்ப்பித்து அதன் மூலம் அவளோடு பேச வாய்ப்பு ஏற்படுத்திக் கொள்வதை அவன் பெரிதாக கருதினான். காஞ்சியை அவன் வந்தடைந்து களி பொங்கும் இதயத்தோடு ஓலையை எடுத்து நீட்டிய போது அது அருண்மொழிவர்மரது ஓலையாக இராமல் தன் ஓலையாகவே இருந்ததை அறிந்த போது அவன் திடுக்கிட்டான். அது ஏமாற்றத்தால் ஏற்பட்டது. வீரநாராயணன் வந்து அருண்மொழிவர்மரின் ஓலையை கொடுத்த போது திடுக்கிட்டான். அது ஆச்சரியத்தால் ஏற்பட்டது. கீழே நழுவி வீழ்ந்திருந்த ஓலையை எடுத்து படித்த போது அவன் மனம் திடுக்கிடவில்லை, ஆச்சரியப்படவில்லை, நடுங்கினான், கலங்கினான். இளைய பிராட்டிக்கு முதலில் வணக்கம் செலுத்திவிட்டு தொடங்கியிருந்த அந்த ஓலையின் அடுத்த வாக்கியம், திருச்சிற்றம்பலத்துறை ஆடவல்லான் அருளால் எல்லோரும் நலன் என்று நம்புகின்றேன். தாங்களும் வானர்குல வீரர் வல்லவரையர் வந்தியத்தேவரும் நலனோடு இருக்கின்றீர்கள் என்று பூரணமாக நம்புகின்றேன். எனக்கு அழைப்பு அனுப்பாமலே தாங்கள் திருமணம் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அப்படி நடக்க வேண்டும். வல்லவரையர் சோழ சாம்ராஜ்ய சேனாதிபதி பதவியை ஏற்று வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே வல்லவரையரை என்னோடு அயல் நாட்டுக்கு அழைத்து செல்லாமல் அங்கேயே தங்கியிருக்குமாறு பணித்தது. இளவரசர் உத்தம சோழ தேவர் ராஜ்ய பாரங்களை புரிந்து செல்வனை நடத்தி வருவார் என்று நம்புகின்றேன். மதிப்பிற்குரிய தந்தையாருக்கும் தாயாருக்கும் என் கோடான கோடி வணக்கங்களை தெரிவிக்கவும். தக்க மரக்கலம் அமைந்து காற்றும் சாதகமாக வீசினால் விரைவில் அங்கு வந்து சேர்வேன். யுக யுகமாக பேச வேண்டியவை உள்ளன. இப்படிக்கு தாங்கள் அன்பினால் வளர்த்த அருண்மொழி. குந்தவை மயங்கி வீழ்வதற்கோ பார்த்திபேந்திர பல்லவன் நடுங்குவதற்கோ பயங்கர செய்தி ஏதும் அந்த ஓலையில் இல்லை. என்றாலும் அவள் கண்கள் கலங்கின. வெம்மி அறியாத அவள் நெஞ்சம் வெம்மியது. பார்த்திபேந்திரன் சிறிது அஞ்சியதற்காவது காரணம் இருந்தது. சோழ சாம்ராஜ்யத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி எதுவும் அறியாத அருண்மொழிவர்மர் நாளை இங்கு வந்தவுடன் உண்மை அறிந்தவுடன் என்ன நினைப்பார்? குந்தவை மீதும் வந்தியத்தேவரிடமும் அடங்கா மதிப்பும் அன்பும் பூண்டிருக்கும் அவர் இங்கு வந்தவுடன் அவர்கள் நிலை அறிந்தவுடன் என்ன நினைப்பார்? மற்றும் உத்தம சோழர் இன்னும் இளவரசராகவே இருக்கின்றார் என்று அவர் எண்ணியிருக்கின்றார். உத்தம சோழ தேவர் மதுராந்தக சோழ தேவர் என்ற பட்ட பெயரோடு மாமன்னராகி ஆண்டுகள் பல ஆகிவிட்ட செய்தி அறிந்தவுடன் தனக்கு அச்செய்தி எட்டாது செய்தவர்களை பற்றி என்ன நினைப்பார்? எல்லாவற்றிற்கும் மேலாக சோழ சாம்ராஜ்ய படைத்தலைவர் பதவியில் தான் இருப்பதையும் வந்தியத்தேவன் சிறையில் இருப்பதையும் காணும் போது அருண்மொழிவர்மர் என்ன நினைப்பார்? நினைப்பதா, என்ன செய்வார்? அவற்றை நினைக்கும் போதுதான் பார்த்திபேந்திரன் கலங்கினார். அருண்மொழிவர்மருக்கு தன் மீது வெறுப்பு எப்போதுமே கிடையாது என்று அறிவான். என்றாலும் வந்தியத்தேவனே அருண்மொழிவர்மரின் இதயத்தில் நெருங்கிய இடத்தை பிடித்துக் கொண்டு விட்டான். இனிய பேச்சு, உம் என்பதற்கு முன் காரியத்தை செய்வதாக பாவனை, பணிவோடு இருந்ததாக பாசாங்கு, சோழ நாட்டிற்கு உண்மையாக உழைப்பவன் போன்ற போலி தோற்றம், எல்லாவற்றையும் விட அவன் ஈழத்தில் அருண்மொழியோடு நெருங்கி இருந்தது பல ஆபத்துக்களுக்குள்ளாகி பெரும் அனுதாபத்தை பெற்றுவிட்டபடியால் என்னை விட அழுத்தமான இடத்தை அருண்மொழியின் இதயத்தில் நிலைநாட்டிவிட்டான். ஆனால் அருண்மொழிவர்மர் நாகைப்பட்டினத்துக்கு வந்து இறங்கியவுடன் அவரோடு நெருங்கி பழகி வந்தியத்தேவன் இடத்தை நாம் பெற்றுவிடலாம். அதனோடு ஆதித்த கரிகாலரை அவன் கொன்றதற்கு கிடைத்த தடயங்களையும் அதை ஒப்புக்கொண்டு மந்திரி மண்டலத்தாரும் ஊர் சபையாரும் நீதி வழங்கிய விவரங்களையும் அவர் அறிந்தால் நிச்சயம் வந்தியத்தேவன் பேரில் எதுகாரம் வைத்திருந்த நம்பிக்கையை மாற்றிக் கொள்வார். தன் சகோதரிக்கும் வல்லவரையருக்கும் திருமணம் நடைபெறாதது மிக நல்லதாயிற்று என்று நிம்மதி அடைவார். அதற்குள் நம் பேரில் நன்மதிப்பை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். குந்தவை பிராட்டியார் அருள்மொழிவர்மரை சந்திப்பதற்கு முன்பு நாம் அவரை சந்திக்க வேண்டும். அதற்கு உபாயம் குந்தவை மயக்கம் என்று கீழே விழுந்த சம்பவம் மிக்க உதவும். அரச வைத்தியரை உடனே அழைத்து வர செய்து, இல்லை இல்லை, இங்கு அவரை நாமே அழைத்து வர வேண்டும். வரும் வழியிலேயே தேவியார் இன்னும் இரு திங்கள் பூரண ஓய்வோடு இருக்க வேண்டும் என்று யோசனை கூறுமாறு வைத்தியரிடம் தெரிவித்து விடுவோம். பிறகு வெற்றி வெற்றி. பார்த்திபேந்திரன் உடல் நடுக்கம் நீங்கி, உள்ள கலக்கம் நீங்கி வெகு விரைவாக அந்த இடத்தை விட்டு அகன்றான். அதற்குள் குந்தவையை அடுத்திருந்த அறையில் மெல்லிய பஞ்சனை மேல் படுக்க செய்திருந்தார்கள். சாளர கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருந்தன. தோழிகள் விசிறிக் கொண்டிருந்தனர். பஞ்சிலே தொய்த பனிநீர் கொண்டு குந்தவையின் முகத்தை கல்யாணி தேவியா துடைத்து அவள் களைப்பை போக்க முயன்று கொண்டிருந்தார்கள். வீரநாராயணன் அறைக்கு வெளியே கவலையோடு நின்று கொண்டிருந்தான். குந்தவை கண் திறந்து சுற்று முற்றும் நோக்கினாள். தான் கட்டிலில் கிடத்தப்பட்டிருப்பதையும் தோழிகள் பணிவிடை செய்து கொண்டிருப்பதையும் பாட்டி இந்த வயதான காலத்தில் கவலையோடு தன் பக்கலில் அமர்ந்திருப்பதையும் காண குந்தவைக்கு வெட்கமாயிருந்தது. உதட்டில் புன்முறுவல் படர எழ முயன்றாள். அவளை அமர்த்தி படுக்க வைத்து கல்யாண தேவி,
குழந்தாய் இப்போது எப்படி இருக்கிறது? ஏனம்மா உடம்பை என்ன செய்தது
என்று கனிவோடு கேட்டாள்.
பாட்டி பொறுத்தருளுங்கள், உங்களுக்கெல்லாம் நான் பணிவிடை செய்வது போக, தாங்கள் இந்த முதிய பிராயத்தில் என் போன்ற சிறியவர்களுக்கு பணிவிடை செய்ய நேரிட்டுவிட்டதே.
கல்யாணி தேவி அவள் வாயை பொத்தி,
அப்படியெல்லாம் கூறி மேலும் கவலையை வரவழைத்துக் கொள்ளாதே
என்று தடுத்தாள். குந்தவை சைகை காட்ட தோழிகள் அங்கிருந்து அகன்றனர். குந்தவை மெல்ல தலையணையின் மீது சாய்ந்து கொண்டு,
பாட்டி எனக்கு என்ன நேர்ந்தது
என்று கேட்டாள்.
நீ அருண்மொழியின் வலையை படித்தாய், முழுவதும் படித்தாயோ இல்லையோ தெரியாது. தம்பி தம்பி என்று கூவி கொண்டு கீழே சாய்ந்தாய். நல்ல வேளையாக உன்னை தாங்கிக் கொண்டோம். ஆமா, அந்த ஓலையில் அப்படி என்ன எழுதியிருந்தது குழந்தாய்? என் பேரன் அருண்மொழிக்கு என்ன நேர்ந்து விட்டது? அவன் இப்போது எங்கே இருக்கின்றான்? எப்போது திரும்பி வருகின்றான்? இதெல்லாம் சொல்லு குழந்தாய்
என்று கல்யாணி பாட்டி கேட்டாள். உணர்ச்சி மிகுதியால் குந்தவையின் நெஞ்சு தழுதழுத்தது.
அந்த ஓலையில் அவதான செய்தி இல்லை பாட்டி. என் இளவல் இன்னும் விவரம் அறியாத சிறு குழந்தை போல் இருக்கின்றன என்பதை எண்ணும் போது எனக்கு வேதனை சூழ்ந்தது.
தம்பி என்று என்னை அறியாமல் கூவிவிட்டு, நாட்டில் பத்தாண்டுகளாக நடந்தவற்றை அறியாமல் அனைவர் நலன்களையும் கேட்டு எழுதியிருக்கின்றானே, அந்த வெகுளித்தன்மைக்காக தம்பி என்று அலறிவிட்டேன். அவன் இந்த நாட்டில் இருந்திருக்க வேண்டியவன் தானே பாட்டி? அரசு பீடம் ஏறுபவர்கள் கடல் கடந்து செல்ல வேண்டும் என்ற நியதி ஏதாவது இருக்கிறதா? விஜயாலய சோழர் சென்றாரா? ஆதித்த சோழர் சென்றாரா? பொன் வைந்த பராந்தகர் போனாரா? என் தந்தை சுந்தர சோழராவது ஆயிரம் ஆயிரம் யோசனை தொலைவு கடலில் சென்றார், அனுபவம் பெற்றார். என்னால் வந்த விளைவுதானே பாட்டி? சில திங்களுக்கு சென்று வா என்று யோசனை கூறினேன். பத்தாண்டுகள் பாராமுகமாய் இருந்து விடுவான் என்று எனக்கு தெரியுமா? மணமலர் கூட வாடா நிலையில் கொடும்பாளூர் பெண் வானவன் மாதேவியையும் விட்டு சென்றானே, அந்த பெண் இதையும் என்ன பாடுபடும்? அதற்கு யார் காரணம் பாட்டி? நானே காரணம். அதை நினைக்கும் போது என்னை வேதனை வாட்டியது. அவளை பற்றி ஓலையில் ஒரு வரி கூட இல்லை. என்னை பற்றி வள்ளத்து வீரரை பற்றி கேட்டிருக்கின்றான் என் இளவள் பாட்டி. அவன் வந்து இறங்கியவுடன் இரண்டு செய்திகளை அறிந்தால் அவன் மனம் என்ன பாடுபடும் என்பதை நினைக்கும் போது என் தலை சுழலாமல் என்ன செய்யும்? குந்தவை இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும் போது பார்த்திபேந்திரன் காஞ்சி நகர அரச வைத்தியரோடு அங்கு வந்தான். வைத்தியர் வந்திருப்பதை பணிமகள் தெரிவித்தாள்.
எனக்கா வைத்தியமா?
குந்தவை நகைத்தாள். பாட்டி நீங்களே போய் என் உடலுக்கு ஏதும் இல்லை என்று கூறிவிட்டு வாருங்கள். வைத்தியர் போக முனைந்தாலும் அந்த சைனாதிபதி விடமாட்டார் போலிருக்கிறது. எப்படியாவது அவர்களை அனுப்பிவிடுங்கள். அவர்கள் வந்தால் நிச்சயம் எனக்கு மயக்கமே வந்துவிடும் என்றாள். குந்தவையின் மனப்போக்கை ஒருவாறு புரிந்து கொண்ட தேவி யாரும் வெளியில் வந்து,
பிராட்டிக்கு உடலுக்கு ஒன்றுமில்லை, கொஞ்சம் ஓய்வு தேவை. இப்போது அவரை யாரும் தொந்தரவு செய்யாதிருப்போம். தேவைப்பட்டால் சொல்லி அனுப்புகின்றேன். சேனாதிபதி உங்களுக்கு மிக தொல்லை, நாழிகை ஆகி கொண்டே போகிறது, நாளை நாம் சந்தித்து பேசுவோம்
என்றாள். வைத்தியரும் பார்த்திபேந்திரனும் ஒருவரை ஒருவர் ஒரு கணம் பார்த்து கொண்டனர். ராஜமாதாவான கல்யாணி தேவியார் பேச்சுக்கு எவரும் மறுத்து பேசியது கிடையாது. எனவே அவர்கள் அங்கிருந்து அகன்றனர். அந்த கூடம் சிறிது நேரத்தில் சந்தடியேற்று விளங்கியது. வீர நாராயணனை குந்தவை அழைத்து ஏதோ கூறினாள். அவனும் தலையசைத்து அங்கிருந்து அகன்றான். வெகு நேரம் குந்தவையும் கல்யாணி தேவியும் பேசிக் கொண்டிருந்தனர். அந்த அறையில் இருந்த விளக்கம் தூண்டுவார் என்று மங்கிய வண்ணம் இருந்தது.
என்ன இருந்தாலும் குந்தவை, உன்னை போன்ற தைரியமான உள்ளமும் தாங்கும் சக்தியும் கொண்டவளை நான் பார்த்ததே இல்லை. நாங்கள் தான் இருந்திருக்கிறோம். உன் பாட்டனார் அறிஞர் சோழ தேவர் காலமான பிறகு உங்களுடைய மழலை திருமுகங்களை பார்த்தே நான் அமைதி அடைந்தேன். உன் பெரிய பாட்டியார் செம்பியன் மாதேவியார் மட்டுமென்ன, கண்டராதித்த தேவர் சிவத்திருத்தலங்களை சுற்றி பார்த்து வருகிறேன் என்று மேற்கு திசை சென்றார். பிறகு வெகு காலம் அவரை பற்றிய செய்தியே வரவில்லை. மேற்கிருந்து துஞ்சிய தேவர் என்று அவரை அழைக்கலாயினர். செப்பேடுகளில் எழுதுமாறும் செய்தனர். தேவியார் நிலையில் நாம் இருந்தால் நல்ல வேளையாக கோவில் திருப்பணிகள் அவர் இதயத்தை கவர்ந்தன, துயரத்தை மாற்றின. உனக்கோ, நீ இதயத்தை திறந்து கூறுவதை பார்த்தால் நீ அபூர்வ பெண்மணிதான் என்று சொல்கின்றேன். நான் காண கொடுத்து வைத்திருக்கின்றேனோ இல்லையோ, நீ இந்த நாடு புகழும் நல்ல மகள் ஆவாயாமா? நீ எவ்வளவு தடவை சொன்னாலும் எனக்கு புரியவில்லை. மறுபடியும் சொல். படையேறி சென்று நீயும் அந்த வானர் குலத்து பிள்ளையும் உறையூரில் இறங்கியவுடன் சுந்தர சோழர் உத்தரவு காட்டி வானர் குலத்து பிள்ளையை சிறைபிடித்தார்கள். நீ அதை தடுக்க முயலவில்லையா என்று கேட்டார் கல்யாணி பாட்டி. குந்தவை சிரித்தாள். மங்கிய வெளிச்சம் நிறைந்த அந்த அறையில் வெண்ணிலவின் சிறு கதிர்கள் சாளர கண்கள் வழியே அவள் முகத்தில் தெளித்திருக்கும் போது அந்த சிரிப்பிலே தெரிந்த பற்கள் கோத்த முத்து வடம் என்று மின்னிட சுதறிய மாணிக்க பரல்களின் ஒளி போல் நகை ஒளி இருந்தது. பாட்டி, எவ்வளவு தடவை உங்களுக்கு சொன்னாலும் எனக்கு அலுப்பு ஏற்படாது. என் வாழ்நாளிலேயே மறக்க முடியாத செய்தியை அடிக்கடி நினைவு கொள்வது நல்லதுதானே? எனக்கு அப்போது எழுந்த அதிர்ச்சியிலும் ஆத்திரத்திலும் இன்னது செய்ய வேண்டும் என்று தோன்றவில்லை. என் சொல் கேட்டால் சோழ சாம்ராஜ்யமே ஆடும் என்று எண்ணியிருந்த போதல்லவா அது நிகழ்ந்தது? என் தந்தையே கட்டளையிட்டாரா வந்தியத்தேவரை குற்றவாளி என்று சிறைப்படுத்துமார்? உடனே அவரிடம் கேட்போம் நியாயத்தை. தந்தையாயின் என்ன, அரச நீதி எல்லோருக்கும் சமம்தானே என்று துடிதுடித்தேன். அந்த வேகத்தில் படகை காஞ்சியை நோக்கி செலுத்து என்று வீர நாராயணனிடம் கட்டளையிட்டேனாம். பாவம், அவன் இதை அடிக்கடி கூறி சிரிப்பான். தேவியாருக்குள்ள அவசரத்தில் காவிரி நதி காஞ்சிவரை கூட பாய்ந்து விடுமோ என்னமோ என்று கேட்பான். விரைந்து குடந்தை வந்தடைந்து வானத்தையிடம் கூறாமல் காஞ்சியை நோக்கி பறந்தேன் என்று கூறலாம். ஏனென்றால் என் மனம் பல நூறு காதங்களுக்கு வெவ்வேறு திக்குகளுக்கு பாய்ந்து பரவியது. காஞ்சி வந்தேன். நகரில் நுழையும் போதே மக்கள் கூடி கூடி பேசிக் கொண்டிருப்பதை கண்ட உடனேயே எனக்கு ஒரு மாதிரியான எண்ணம் மனத்தில் எழுந்தது. இதயத்தை யாரோ பிழிந்தது போன்ற உணர்ச்சி, உடலெங்கும் முள்குத்துவது போன்ற பிரமை. பொன் மாளிகையில் நான் சென்ற போதிருந்த கலகலப்பில்லை. எல்லோரும் மட்டமாக காணப்பட்டனர். பாட்டி, உங்களுக்கு தெரியாதா அந்த சமயம் எங்குதானே பொன் மாளிகையில் இருந்தீர்கள்? தந்தையை என்று கூவி வண்ணம் தந்தை இருக்கும் இடம் நோக்கி ஓடினீர். அவர் மஞ்சத்தில் படுத்திருந்தார். அவர் அருகே மௌனமாக அமைச்சர் அனிருத்த பிரம்மராயர் நின்றிருந்தார். தோழி பெண்கள் இருவர் தந்தையின் உள்ளங்கால்களுக்கு ஒத்திடம் கொடுத்து கொண்டிருந்தனர். பாட்டி, நான் என்னவென்று என் தந்தையை கேட்பது? எதை கொண்டு வானர்குல வீரர் மீது குற்றம் கண்டீர்கள் என்று கோபித்து கேட்பதா? என்ன தடயங்கள் கண்டு அவரை சிறைப்படுத்துமாறு கூறினீர்கள் என்று கேட்பதா? என்னை ஒரு வார்த்தை கேளாது இப்படி செய்துவிட்டீர்களே என்று கோபித்து கேட்பதா? என் இதயம் அறிந்து அந்த இதயத்தில் நான் ஏற்றி வைத்திருப்பவர் இன்னார் என்று அறிந்து அவரை பிரிக்க சூழ்ச்சி செய்துவிட்டீர்களே என்று கேட்பதா? பாட்டி, நான் எப்படி கேட்டிருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். குந்தவை உணர்ச்சி மிகுதியால் பேசினாள். கல்யாணி தேவியால் தலையசைத்தார். பேச்சை வேறு பக்கம் திருப்பு எண்ணி,
ஆமா, இத்தோடு நூறாவது தடவையாக கூறிவிட்டாய். என்றாலும் என் முதிய வயதில் என் மனச்சோகத்தை கிளறிவிடாதே. நாழிகை ஆகிறது, படுத்துறங்க அம்மா, என் கண்களை உறக்கம் சுழஞ்சுகிறது
என்று கூறி கல்யாணி தேவியார் மெல்ல அந்த இடத்தை விட்டு அகன்று தன் மஞ்சத்தில் படுத்தாள். படுத்த மறுவி நாடி உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டாள். அங்கிருந்து அப்போதே சென்ற பார்த்திபேந்திர பல்லவனின் மனத்தில் சொல்ல ஒண்ணா குழப்பம். ஓலை மாறிய அந்த நிகழ்ச்சிதான் அவன் மனத்தை வாட்டிய வண்ணம் இருந்தது. எப்படியாவது விடிந்தவுடன் எவரையாவது விட்டு வீர நாராயணனை அழைத்து வர செய்து ஓலையை திருடி கொண்டு வந்த விதத்தை நான்கு வித உபாயங்களை பிரயோகித்தாவது அறிய வேண்டும் என்று எண்ணியவாறு கண் அயர்ந்து விட்டான். முதல் நாள் இடைவிடாது செய்த பயண களைப்பு அவனை ஆட்கொண்டது. நடுநிசி தாண்டி ஒரு நாழையை போதிருக்கலாம். வானத்து வெண்ணிலவும் கூட்டங்கள் இடையே மறைந்து விட்டது. பொன் மாளிகை தொலைவில் அமைதியாக இருந்தது. பாலாற்றில் படகு செலுத்தி செல்லும் ஓசை கூட எழவில்லை. எப்போதாவது உறக்கம் கலைந்து சிறகை படபடவென்று அடித்துக் கொள்ளும் ஓர் இரண்டு பறவைகள் கூட மிக அமைதியாக இருந்தன. வௌவால்கள் சில அங்குமிங்கும் பறந்து இருளுக்கு உதவின. அரண்மனை தோட்டத்து நந்தவனத்தில் அப்போது பூத்த மலர்களின் நறுமணம் காற்றிலே கலந்து வீசியது. தென்னங்கீற்றுகளும் ஒன்றோடு ஒன்று உரசும் ஒளியை தவிர வேறு அரவம் இல்லாத அந்த சமயத்தில் வீர நாராயணன் அரை தூக்கத்தோடு அமர்ந்திருந்த அந்த இடத்திற்கு முக்காடியிட்ட ஒரு உருவம் வந்தது. அந்த சமயம் இளநீர் காய் ஒன்று மரத்தில் நின்று வீழ்ந்ததால் விழித்து கொண்ட வீர நாராயணன் திடுக்கிட்டு எதிரே நின்ற உருவத்தை கண்டான். முதிர்ந்த அந்த பருவத்திலும் அவன் கண்கள் தெளிவான பார்வை உடையனவாயிருந்தன. அவன் பரபரப்போடு எழுந்து நின்றான். அந்த உருவம் மெல்லிய குரலில் அவன் காதுகளில் ஏதோ கூறியது. மறுகணம் அவன் விரைந்து பல்லக்கு சுமப்போர் உறங்குமிடம் சென்று அவர்களை எழுப்பினான். எல்லாம் வெகு விரைவில் நடந்தேறின. வெள்ளி முளைப்பதற்குள் காஞ்சி நகர எல்லையை அந்த பல்லக்கு கடந்து கொண்டிருந்தது. வீர நாராயணன் இளம் குளிருக்காக பொருத்தியபடியே குதிரை மீது அமர்ந்து பல்லக்கை தொடர்ந்து மெதுவாக சென்று கொண்டிருந்தான். தன் அரண்மனையில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த பார்த்திபேந்திரனின் உறக்கத்தை ஏதோ கனவு கலைத்தது. அவ்வேளை காவல் வீரன் ஒருவன் அவனை எழுப்பிய வண்ணம் இருந்தான். திடுக்கிட்டு விழித்த பார்த்திபேந்திரனே,
ஐயா, பொன் மாளிகையை நின்று பல்லக்கு ஒன்று இரவு புறப்பட்டு சென்றதாக அம்மாளிகை பணியால் தெரிவிக்கின்றான் ஐயா என்றான்.
பல்லக்கு புறப்பட்டு சென்றதா என்று பதறினான் பார்த்திபேந்திரன்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை morgan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.